வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசமணர் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு கொடுத்த இளைப்பாறுதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று காலையிலே எங்களுக்கு தந்திருக்கிற புதிய பலனுக்காக, புதிய சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே எங்களுக்கு தந்து வருகிற ஞானத்திற்காக, தெளிந்த புத்திக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகுப்பனே, தேர்விலே வெற்றி பெற்று புதிய வகுப்புகளுக்குள்ளே கடந்து சென்றிருக்கிற அருமையான மாணவ செல்வங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கர்த்தாமே, இந்த புதிய கல்வி ஆண்டிலே தேவையான பரலோக ஞானத்தை கொடுத்து பாடத்திலே கவனத்தை செலுத்த உதவி செய்யும். குறிப்பாய் அரசாங்க தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் சகல ஞானத்தோடும் விவேகத்தோடும் ஆரம்பம் முதல் கவனமாய் பாடங்களை படிக்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலே விவசாய பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சிறப்பு பணியை உண்மையோடும் ஒத்துமத்தோடும் அவர்கள் செய்யும் பொழுது இயற்கை அவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையான இடங்களிலே நல்ல மழையை தாரும், தேவையான இடங்களிலே தண்ணீர் வசதியை தாரும். விவசாயத்தை மேம்படுத்த ஆசைப்படுகிற உடைய பிள்ளைகளுக்கு தேவையான பண சகாயத்தை தாரும் ஐயா. வேலைக்கு உற்சாகமாய் வேலை செய்யக்கூடிய நல்ல ஆட்கள் கிடைக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் உணவிற்காக பாடுபடுகிற இந்த உடைய பிள்ளைகளை கர்த்தர் கருத்தாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் தடைபட்டு போன திருமணங்களை குறித்து வருத்தத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்தீர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தும், ஏற்ற நேரத்திலே சரியான குடும்பங்களிலே சரியான உறவுகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாகாமல் வயது கடந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உமக்கு பயப்படும் பயமுள்ள உமை நேசிக்கிற அன்புள்ள சரியான வாழ்க்கை துணைகளை கொடுத்து ஏற்ற நேரத்திலே அவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் உள்ளங்களிலே நீர் கொடுத்திருக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரிசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் பொறுப்படுத்து கவனித்துக் கொள்ளும் பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் எதிர்பாராத இழப்புகளையும் வேதனைகளையும் சந்தித்து துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத அர்த்தமுள்ள ஆழமான சமாதானத்தை தந்தருளும். உம்முடைய வசனங்களினாலே அவர்கள் உள்ளங்களை நிரப்பியருளும். அனுதினமும் இது வழி இதிலே நட என்கிற மெல்லிய சத்தத்தை உம்முடைய வசனத்தின் மூலமாய் கேட்க கிருபை செய்யும் அப்பா. இன்னமும் வாழ்க்கையிலே வெறுப்போடு வாழ்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் ஏன் வாழ வேண்டும் என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இருக்கும் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே அந்த சூழ்நிலையிலே எப்படி அவர்கள் உம்மை பற்றி பிடித்து வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, வியாபாரங்களிலே ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்வேறு தொழில் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் செய்யும் வியாபாரங்களிலே தொழில்களிலே வளர்ச்சியை காண கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு தேவையானது எது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். உண்மை உள்ள ஊழியர்களை தாரும். தொழிலை வளமாக்க தேவையான பண உதவியை கர்த்தர் கொடுத்தருளும். தகப்பனே, நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்ற உண்மையை அறிந்தவர்களாய் அநேகருக்கு பயனுள்ள பணியை நிறைவேற்ற கருவை தாரும். இந்த நாட்களிலேயும் பணி மாற்றங்களினாலே புதிய இடங்களுக்கு சென்றிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். புதிய சூழ்நிலைகளிலே உம்மை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் வாழ, உமக்குள்ளே வளர ஏற்ற சூழ்நிலையை தாரும். உம்மை நேசிக்கிற விசுவாசிகளோடு கூட நல்ல ஐக்கியங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிற அருமையான பிள்ளைகளோடு நாங்களும் இணைந்து உமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலே இருக்கின்றன. கர்த்தர் தாமே நாட்களையும் காலங்களையும் கூட்டிக் கொடுக்கிறவர். அந்தந்த ஆண்டுக்கு தேவையான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று முதல் 2 தீமோத்தேயு நிருபத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்று இந்த புத்தகத்தை பற்றிய அறிமுகத்தை முதலாவது பார்ப்போம். இந்த நிருபத்தை எழுதியவரும் அப்போஸ்தலனாய பவுல்தான். கிறிஸ்துவுக்கு பின் 67 ஆண்டிலே இதை எழுதியிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பின் 58 ஆண்டிலே பவுல் எருசலேமில் கைது செய்யப்பட்டார் என்று தெளிவாக அறிகிறோம். அடுத்ததாக சுமார் KB 61 அவர் ரோமாபுரிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அங்கே 3 ஆண்டுகள் சிறையிலே செலவு செய்திருக்கிறார். அப்பொழுது ஒவ்வொரு ரோம ஆட்சியாளர்கள் முன்பும் ஒவ்வொரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். சுமார் 61 முதல் 63 வரை உள்ள ஆண்டுகளிலே முதல் சிறையிருப்பை ரோமபுரியிலே பெற்றார். நாம் இந்த நிகழ்ச்சிகளை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அது அப்போஸ்தலனாய பவுலின் முதலாவது சிறையிருப்பின் துவக்கத்திலே முடிவடைந்து விடுகிறது. தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு பின் 64 முதல் 67 வரை உள்ள ஆண்டுகளிலே அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஊழியத்தை தொடர்ந்து செய்தார். இந்த காலகட்டத்திலே தேசத்தின் பல பகுதிகளை அவர் சுற்றித் திரிந்தார். இந்த வேளையிலே அவர் 1 தீமோத்தேயும் மற்றும் தீத்து நிருபங்களை மக்கதோனியாவிலிருந்து எழுதினார். பின்னர் 67 ஆண்டிலே மீண்டும் கைது செய்யப்பட்டார். இறுதியாக கிறிஸ்துவுக்கு பின் 68 ஆண்டிலே அவர் ரோமாபுரியிலே சிறைச்சேதம் செய்யப்பட்டார். அவர் தலை துண்டிக்கப்பட்டது. இதற்கு முன்பாகவே அவர் 2 தீமோத்தேயு நிருபத்தை எழுதினார். 2 தீமோத்தேயு 2:15 மற்றும் 4:2 இந்த 2 தீமோத்தேயு நிருபத்தின் கருப்பொருளையும் நோக்கத்தையும் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2:15 பாருங்கள். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இந்த நிருபத்தின் முக்கிய கருப்பொருள் என்னவென்றால் உத்தமம் என்பதே. உத்தமமான துன்புறுதல், இது 1 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. 2வதாக ஊழியத்திலே உத்தமத்தை குறித்து 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். 3வதாக உத்தமமான விசுவாச துரோகத்தை குறித்து 3வது அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்து 4:5 வரையிலும் பார்க்கிறோம். இதனை அடுத்து நாம் இந்த புத்தகத்தின் சிறப்பு இயல்புகளை பார்க்கப் போகிறோம். ஒரு மனிதனுடைய மரணப்படுக்கையிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் மற்ற எல்லா வார்த்தைகளையும் விட முக்கியமானது. இந்த முக்கியத்துவத்தையே இந்த 2 தீமோத்தேயுவின் நிருபம் பெறுகிறது. இதுவே அப்போஸ்தலனாய பவுலின் இறுதியான தகவல் தொடர்பாகும். வேறு எந்த நிருபத்திலையும் பார்க்க இயலாத ஒரு சோக இசை இந்த நிருபத்திலே மெல்லிதாக ஒலிக்க நாம் கேட்கலாம். அதே வேளையிலே வெற்றியின் முழக்கம் அந்த இசையை வென்று விடுகிறதையும் நாம் பார்க்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். தன்னுடைய கல்லறையின் மீது எழுதப்பட வேண்டிய வார்த்தைகளை அவரே அங்கே எழுதிவிட்டார். இந்த நிருபம் அவருடைய கடைசி நிருபமாக இருக்கிறபடியினால் அப்போஸ்தலனாய பவுல் மிகவும் தனிப்பட்ட முறையிலே, நெருக்கமான முறைமையிலே இதை எழுதியிருக்கிறார். இந்த நிருபத்திலுள்ள மிகவும் சிறிதான 4 அதிகாரத்திற்குள் சுமாராக 25 தனிப்பட்ட நபர்களை குறித்து சொல்கிறார். 2 தீமோத்தேயு நிருபத்திலே ஒரு கருமேகம் படர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கார்மேகம் வரப்போகின்ற விசுவாச துரோகமே ஆகும். இன்றைய நாட்களிலே விசுவாச துரோகம் புயலைப் போல எல்லா இடங்களிலேயும் கிளம்பி வீசிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் உங்கள் அனுபவத்திலே காண முடியும். உலகத்திலும் சபையிலும் இது புகுந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த விசுவாச துரோகம் எவ்வாறு வருகிறது? விசுவாச துரோகம் என்றால் என்ன? வெப்ஸ்டர் என்பவர் இதை குறித்து சொல்லும்பொழுது, விசுவாசத்தின் கொள்கைகளை விட்டுவிட்டு முற்றிலும் கைவிட்டு விடுவதே விசுவாச துரோகம் என்று சொல்கிறார். எனவே விசுவாச துரோகம் என்பது அறியாமையினாலே நடந்து விடுகிற காரியம் அல்ல, இது வேண்டுமென்றே செய்யப்படுகிற தவறு. விசுவாசத்தை விட்டு வேண்டுமென்றே வெளியேறி விடுவது. ஒருவன் சத்தியத்தையும் விசுவாசத்தையும் அறிந்திருந்தும் வேண்டுமென்றே அதை கை கொள்ளாமல் போவதைத்தான், அதை மீறி போவதைத்தான் விசுவாச துரோகம் என்று சொல்கிறோம். அப்போஸ்தலனாய பவுல் இங்கே 2 தீமோத்தேயு நிருபத்திலே சுவிசேஷத்தினால் ஏற்பட போகின்ற இறுதி விளைவுகளை குறித்து சொல்கிறார். இந்த சுவிசேஷ அறிவிப்பினால் உண்டாக போகின்ற இறுதி விளைவு அல்லது பலனானது எல்லா மக்களையும் மனம் திரும்பிவிட வைக்கப் போகிறதில்லை, ஆனால் அதற்கு மாறாக விசுவாச துரோகம் வருகிறதாக இருக்கிறது. அது பூமியை விட்டு முற்றிலும் விசுவாசத்தை அகற்றிவிடும். உண்மையிலே கடைசி காலத்திலே பூமியிலே 2 புறப்படுதல் இருக்கும். ஒன்று சபை புறப்பட்டு போகுதல், அதை நாம் சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்று அழைக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 பாருங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இவ்வாறு தேவ சபையானது எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது பூமியிலே கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கும் சபையானது முற்றிலும் விசுவாசத்தை விட்டு புறப்பட்டு சென்றுவிடும். இதுவே 2வது புறப்படுதல், அதாவது விசுவாசத்தை விட்டு புறப்பட்டு விடுதல். இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து ஒரு அதிர்ச்சி தரும் வசனத்தை கூறியிருக்கிறதை Luke 18:8 நாம் பார்க்கலாம். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கிறார். இதை நாம் கிரேக்க மொழியிலே பார்க்கும்பொழுது இதற்கு எதிர்மறையான பதிலே தேவையானதாயிருக்கிறது. ஆகவே அதற்குரிய பதில் இல்லை, அவர் பூமிக்கு வரும்பொழுது விசுவாசத்தை காண மாட்டார் என்பதே ஆகும். ஆனால் இப்படிப்பட்ட பார்வை சமுதாய சுவிசேஷத்திற்கு ஒத்துவராது. இந்த சமுதாய சுவிசேஷம் என்பது சமுதாயமும் சுவிசேஷமும் ஒத்துப்போக வேண்டும் என்று கருத்துடையது. சமுதாயத்துடன் இணைந்து சென்று உலகத்தை முன்னேற்றம் பெற வைக்க வேண்டும் என்பது இவர்களின் கருத்து. அப்படிப்பட்ட வீணான நம்பிக்கை உடையவர்கள் இந்த 2 தீமோத்தேயு நிருபத்தின் சோகமான வார்த்தைகளை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் தவிர உலகத்திலே இன்று நடக்கும் எல்லா செய்கைகளும் அப்போஸ்தலனாய பவுல் சொன்ன வார்த்தைகளின் துல்லியமான நிறைவேறுதலை உறுதிப்படுத்துகின்றன. நாம் இப்பொழுது விசுவாச துரோகத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவை யாவும் அப்போஸ்தலனாய பவுல் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தைகளின் நிறைவேறுதலே. நாம் காண்கின்ற இந்த சபைகள் விசுவாச துரோகத்தின் எல்லைக்குள்ளே நுழைந்துவிட்டன. ஆனால் காணக்கூடாத சபை, அதாவது விசுவாசிகளின் உண்மையான அமைப்பாகிய சபை, இதனால் பாதிக்கப்படுவதில்லை. இதில் உண்மையான விசுவாசிகள், தேவனுக்கு முற்றிலும் பயந்த விசுவாசிகள் அங்கத்தினர்களாக காணப்படுகிறார்கள். இந்த காணக்கூடாத சபை இன்றும் உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறது. இது மகிமைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. சபையின் எடுத்துக் கொள்ளப்படலிலே பங்கு பெறும் வண்ணமாக இது சென்று கொண்டிருக்கிறது. இதுவே நமக்கு பெரிய ஒரு ஆறுதல். இந்த விதமான விசுவாச துரோகத்தை நிமித்தம் அப்போஸ்தலனாய பவுல் மற்ற நிருபத்திலே சொல்லப்படாத அளவிற்கு இங்கே தேவனுடைய வார்த்தையை குறித்து மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். உண்மையிலே இந்த விஷயத்திலே அப்போஸ்தலனாய பவுலும் பேதரும் ஒன்று போல காணப்படுகிறார்கள். இருவரும் தங்கள் நிருபத்திலே, அதாவது 2 தீமோத்தேயு நிருபத்திலே அப்போஸ்தலனாய பவுலும் அப்போஸ்தலனாய பேதரு 2 பேதரிலும் தேவனுடைய வார்த்தைகளையும் சுவிசேஷத்தையும் குறித்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆம், அருமையான சகோதரனை சகோதரியே, சுவிசேஷம் என்பது மிக பெரிய உண்மையின் மீது நிற்கிறது. அந்த உண்மை என்ன? மனிதன் முற்றிலும் சீர்கெட்டவன் என்பதே. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் மனிதன் ஒரு காணாமல் போன பாவி. ஒரு தேவ மனிதர் கூறும் காரியத்தை சற்றே கவனியுங்கள். ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை நாம் முன்னேற்றத்திற்கு கொண்டு வந்துவிட முடியும் என்று கல்வி நம்பும் பொழுது தேவனுடைய சபையானது ஒரு மனிதனுடைய ஒழுக்க சுபாவமானது மிகவும் மோசமானது என்றும் அது கெட்டுப்போய் கிடக்கிறது என்றும் எண்ணுகிறது. அடுத்ததாக கல்வியில் வெளிப்பிரகாரமாக மனிதர்களே இந்த ஒரு மனிதனின் ஒழுக்க முன்னேற்றத்திற்கு கருவிகளாக காணப்படுகிறார்கள். அதேவேளையில் தேவ சபையானது என்ன நினைக்கிறது என்றால், மனிதனுடைய ஒழுக்க முன்னேற்றத்திற்கு கர்த்தரே கருவியாக இருக்கிறார் என்று எண்ணுகிறது. இவ்வாறு இருந்த போதிலும் மனிதனுடைய ஒழுக்க சுபாவம் இன்னமும் முன்னேற்றம் பெறவில்லை. அது வேறொரு புதிய காரியத்திற்கு மாற்றிக்கொள்ளப்பட்டுள்ளது என்று சொல்கிறார். மனிதன் இந்த விதமான நிலைமையிலேயே காணப்படுகிறான். அவன் தன்னுடைய முழுமையான கீழ்ப்படிதலினால் தன்னை ரட்சித்துக் கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் அவனால் அதற்கு பணிந்து போக இயலவில்லை. இல்லாவிட்டால் பரிபூரணமற்ற கீழ்ப்படிதலினாலும் அவன் தன்னை ரட்சித்துக் கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே இதற்கு ஒரே வழி இருக்கிறது. அது தேவனுடைய கிருபையான சுவிசேஷமே. இதுதான் இதற்கு தீர்வு உண்டாக்குகிறது. இது பாவியான மனிதனிடத்திற்கு சென்று அந்த பாவியான மனிதனை இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலின் அடிப்படையிலே ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. உலகு எங்கிலும் இவ்விதமாக தேவனுடைய கிருபையான சுவிசேஷத்தினால் மாற்றமான புதிய வாழ்வு பெற்றோரை நீங்கள் காண முடியும். ஆனால் வேதத்தை முழுமையாக நம்பாதவர்கள் பாவியான மனு குலத்திற்கு தேவனுடைய கிருபையை கொடுக்காமல் மூன்று வேறுபட்ட வழிகளிலே அவர்களை நடத்துகிறார்கள். சில பிரசங்க மேடைகளிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். எவ்வாறு நாம் புதுமையாக சிந்திக்க முடியும், அல்லது எவ்வாறு மேற்கொள்வது, அல்லது எவ்வாறு நேர்மறையாக சிந்திப்பது போன்ற கருத்துக்களை பிரசங்கிக்கிறார்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் புகழ்பெற்ற மன இயல் காரியங்களாக இன்று காணப்படுகின்றன. இவை எல்லாமே நாம் மேல் நோக்கி எப்பொழுதும் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொல்கின்றன. ஆனால் அவைகள் சொல்லுகிறபடி எங்காவது மக்களை அழைத்து செல்கின்றதா என்பது கேள்விக்குறிதான். மற்றொரு விதமான பிரசங்கம் காணப்படுகிறது. இவர்கள் பிரசங்கம் இனிமையான சுவிசேஷமாக இருக்கும், மிகவும் மென்மையானது. அவருடைய பிரசங்கம் இவ்வாறு சொல்லும், தீமையை விட நன்மையானது சிறந்தது. ஏனென்றால் இது மென்மையானது மட்டுமல்ல, குறைந்த பிரச்சனைகளே இதனால் வரும். இந்த ஒரு அடிப்படையிலேயே அவர்களுடைய பிரசங்கங்கள் இருக்கும். அதாவது இவர்கள் மிகவும் மென்மையான சுபாவம் உடையவர்களாக மென்மையான மனிதர்களை கொண்ட சபையின் உறுப்பினர்கள் முன்னின்று மேலும் மென்மையான மனிதர்களாக மாறுவதற்கு பிரசங்கிக்கிறார்கள். இதுபோன்ற உப்பு சப்பில்லாத பிரசங்கத்தை நீங்கள் வேறு எங்கும் கேட்க இயலாது. எனவேதான் இயேசு கிறிஸ்து லவோதிக்கேயா சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16 வசனங்களிலே இவ்வாறு கூறுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்படியாக அந்த ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் அனலும் அல்ல, குளிரும் அல்ல. 3வது வகையான ஒரு பிரசங்கமும் உபதேசமும் இருக்கிறது. நாம் சற்று முன்னர் பார்த்தது போல இது சமுதாய சுவிசேஷமாகும். இவர்கள் ஜனங்களிடையே நல்ல உறவு நிலை குறித்தும் சமாதானத்தை குறித்தும் சமுதாய நீதியை குறித்தும் கிறிஸ்தவ சமுதாய அமைப்பை குறித்தும் அதிகமாக பேசுவார்கள். பின்பற்றுவதற்கு இது மிகவும் எளிமையானதாக காணப்படும். இவற்றிற்கு மாறாக உண்மையான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது மனிதர்கள் இயேசுவினிடத்திலே வருவார்கள். அவர்கள் யாவரும் சகோதரர்களாக மாறுவார்கள். அப்பொழுது இந்த விதமான சமுதாய சுவிசேஷம் எல்லாம் பிரசங்கிக்கப்பட வேண்டிய தேவையில்லை. சமுதாய நீதி, இன வேறுபாடு இல்லாத நிலை, இவைகளை குறித்து வலியுறுத்த வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் மக்களை கட்டாயப்படுத்துவதனால் நல்ல ஒரு உறவு நிலையை மக்களிடத்திலே கொண்டு வந்துவிட முடியாது. தேவனுடைய கிருபையான சுவிசேஷமே மனிதர்களை உண்மையான மனிதர்களாக சகோதரர்களாக இணைக்க முடியும். சுவிசேஷம் கிரியை செய்யும் பொழுது எல்லா வேறுபாடுகளும் தானாக மாறிவிடும். தேவனுடைய கிருபையை பிரசங்கிக்கும் போதே மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். மார்ட்டின் லூத்தர் சொன்னது போல, ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் சிருஷ்டிக்கிறவர் என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். மனிதன் தான் ஒன்றுமில்லை என்ற நிலைமைக்கு வராத வரை அவனிலிருந்து தேவன் ஒன்றையுமே உருவாக்க முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையை ரட்சிக்கவும் மாற்றமடையவும் செய்யவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகின்ற தேவனுடைய கிருபையே வழி. இந்த ஒரு சத்தியத்தையே இந்த நிருபங்கள் போதிக்கின்றன. ஆகவே 2 தீமோத்தேயு நிருபத்தை நாம் படிப்பது மிகவும் அவசியமானதாகிறது. இப்பொழுது 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 வசனம், கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல். அப்போஸ்தலன் பவுல் 1 தீமோத்தேயு நிறுவத்தின் துவக்கத்திலே எப்படி சொல்லியிருக்கிறார்? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் என்று சொல்கிறார். இதை குறித்து தியானிக்கும் பொழுது தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது என்றும், ஆனால் அவைகள் தேவனுடைய முழு சித்தத்தையும் வெளிப்படுத்தவில்லை என்றும் பார்த்தோம். இங்கே பவுல் சொல்கிறார், ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் என்று சொல்கிறார். இங்கே வாக்கு தத்தத்தை பற்றி சொல்கிறார். நாம் எவ்வாறு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தின் மூலமாகத்தான். இவ்விதமாகவே நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். அவர் உங்களுக்கு அதை பரிசாக தருகிறார். இப்படி நீங்கள் பரிசு கொடுக்கிறவரை விசுவாசிப்பதினால் பரிசை வாங்கிக் கொள்கிறீர்கள். பரிசளிப்பவர் சந்தேகத்திற்குரியவராக இருந்தால் அவர் தரும் பரிசை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் இயேசுவை இரட்சகராக விசுவாசிக்கும் போது அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் உங்கள் பாவத்திற்குரிய தண்டனையை செலுத்தி தீர்த்துவிட்டார். நீங்கள் அவர் பேரில் வைத்திருக்கும் விசுவாசத்தின் அடிப்படையில் இன்றைக்கும் அவர் உங்களுக்கு பரலோக வாழ்க்கையை கொடுக்க முடியும். நீங்கள் அவரை விசுவாசித்து அவருடைய வழிக்கு வரும்பொழுது நீங்கள் அவரை கனப்படுத்துகிறீர்கள். ஆகவே கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தின்படி நீங்களும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே இந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். இப்பொழுது 2 தீமோத்தேயு 1:2 பாருங்கள். பிரியமுள்ள குமாரனாய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இங்கே அப்போஸ்தலனாய பவுல் தீமோத்தேயுவை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். பிரியமுள்ள குமாரன் என்று அழைக்கிறார். ஏனென்றால் தீமோத்தேயு அப்போஸ்தலனாய பவுலுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தார். மேலும் பவுல் கூறுகிறதை கவனியுங்கள், கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறார். நாம் 1 தீமோத்தேயு நிருபத்தை சிந்திக்கும் பொழுது இந்த தீமோத்தேயு நிருபங்கள் மட்டும் இரக்கம் என்ற வார்த்தையை உடையதாக இருக்கிறது என்று பார்த்தோம். பவுலின் மற்ற கடிதங்களிலே இவ்வாறு காண முடியாது. நாம் பெற தகுதியான ஒன்றை தேவன் தராத போது அது தேவனுடைய இரக்கமாக இருக்கிறது. அதாவது நம்முடைய தகுதியின்படி நமக்கு நியாய தீர்ப்பையும் ஆக்கினை தீர்ப்பையுமே அவர் கொடுக்க வேண்டும். ஆனால் தேவன் நம்மேலே இரக்கப்பட்டு இதை கொடுக்கவில்லை. அப்போஸ்தலன் பவுலுக்கு அதிக இரக்கம் தேவையாயிருந்தது. நமக்கும் அப்படித்தான். உண்மையிலே தேவன் நம்மீது மிகவும் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார் இல்லையா? பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று அடுத்ததாக பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை பவுல் வலியுறுத்துகிறார். 2 தீமோத்தேயு 1:3-4 பாருங்கள். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தீமோத்தேயு அப்போஸ்தலன் பவுலின் ஜெப பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறார். உங்களுக்கு இவ்வாறு ஜெப பட்டியல் இருக்கிறதா? அப்போஸ்தலன் பவுல் எங்கெல்லாம் யாருக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார் என்று வேதத்திலே பார்க்கலாம். அந்த பெயர்களை எல்லாம் நபர்களை எல்லாம் பட்டியலிட்டு பாருங்கள். அது உங்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்மிடத்திலேயும் எத்தனையோ பேர் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் நாம் பட்டியலிட்டு வைத்துக் கொண்டால் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க அது மிகவும் உதவியாக இருக்கும். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 3 வசனத்திலே உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி என்று சொல்லப்படுவதை பார்க்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை நேசித்தது உண்மை. அதேபோல தீமோத்தேயுவும் அப்போஸ்தலன் பவுலை நேசித்தார் என்று இந்த வார்த்தைகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. பவுல் அப்போஸ்தலன் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். இது தீமோத்தேயுவை மிகவும் பாதித்தது. ஆகவே தீமோத்தேயு அதற்காக கண்ணீர் வடித்தார். ஆகவேதான் பவுல் சொல்கிறார், நான் உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணியிருக்கிறேன், நான் உன்னை பார்த்தால் மாத்திரமே எனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2:5 பாருங்கள், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் யூத சமயத்திலிருந்து வெளியே வந்தவர், ஆனால் இந்த தீமோத்தேயுவோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்க்கப்பட்டவர் என்பது தெளிவாகிறது. இவருடைய பாட்டியும் அம்மாவும் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இது இந்த இளம் தீமோத்தேயுவின் மனம் திரும்புதலிலே பெரும் பங்காற்றியது என்று சொல்லலாம். தீமோத்தேயுவின் அப்பா ஒரு கிரேக்க இனத்தை சேர்ந்தவர். அவர் இயேசுவின் மீது பக்தி உடையவரா இல்லையா என்பது நமக்கு சரியாக தெரியவில்லை. இப்பொழுது 6 பாருங்கள், இதை நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவின் மீது கைகளை வைத்தபோது தீமோத்தேயு அப்போஸ்தலன் பவுலினுடைய ஊழியத்திலே ஒரு பங்காளராக ஆகிவிட்டார். அவர் வேதத்தை போதிக்கும் வரத்தை தீமோத்தேயுவுடன் பகிர்ந்து கொண்டார். இந்த இளம் தீமோத்தேயு அப்போஸ்தலன் பவுலுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார். அப்போஸ்தலன் பவுல் சிறையில் இருந்தபொழுது அவர் தீமோத்தேயுவை பற்றி இவ்வாறு கூறினார். பிலிப்பியர் 2:20 பாருங்கள், அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனே அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்கிறார். தீமோத்தேயு பவுலின் உபதேசத்தையும் பிரசங்கத்தையும் எடுத்துச் செல்லக்கூடியவர். ஆகவே பவுல் அவரை ஊழியத்தில் பங்காளியாக ஏற்றுக்கொண்டார். இவர்கள் இருவரும் இணைந்து தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். இங்கே தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். தீமோத்தேயு வரம் பெற்றவராக இருந்தார். பவுல் அதை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி கேட்டுக்கொள்கிறார். இது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? தீமோத்தேயு எபேசுவிலே இருந்தபடியால் பவுல் இந்த வார்த்தைகளை எழுத வேண்டியதாக இருந்தது. எபேசுவிலே தியானாளின் பெரிய கோயில் இருந்தது. மட்டுமல்ல, அது ரோமரின் பாவத்திற்கு பெயர் போன நகரம். அப்போஸ்தலன் பவுலும் அந்த நகரத்திலே 3 தங்கி ஊழியம் செய்திருக்கிறார். ஆகவே அங்கே உள்ள பாவ சோதனைகளை அவர் அறிந்திருந்தார். ஆகவேதான் தீமோத்தேயு தேவனுடைய முழு ஆலோசனையையும் போதிப்பதிலே தயக்கம் காட்டிவிடக்கூடாது என்பதற்காக பவுல் இவ்வாறு கூறுகிறார் என்று சொல்லலாம். ஆகவே தீமோத்தேயு பெற்ற வரத்திலே உற்சாகமாக இருந்து அதை பயன்படுத்த வேண்டும் என்று பவுல் வாஞ்சித்து அறிவுரை சொல்கிறார். அப்போஸ்தலன் பவுல் இந்த இளம் தீமோத்தேயுவின் மேல் மிகவும் கரிசனை உடையவராக காணப்பட்டார் என்பதை பிரியமுள்ள குமாரனாய தீமோத்தேயு என்று குறிப்பிடுவதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் உங்களை இயேசுவண்டை நடத்தியவர்களுக்கு பிரியமுள்ள குமாரனாக குமாரத்தியாக இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களை நீங்களே சற்றே ஆராய்ந்து பாருங்கள்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டியம் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள். 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஏசாயா 66:13.